அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது பணக்காரராவது எப்படி என்ற ஒரு தலைப்பிலே சில விஷயங்களை பார்க்கலாம். அதாவது பணம் என்பது ஒரு வஸ்து. இந்த உலகத்திலே நாம் நமது வாழ்க்கையை நடத்துவதற்கு நாம் தேடிக்கொள்ள வேண்டிய வஸ்துக்களுள் ஒன்று. நாம் பல விஷயங்களை இந்த உலகத்திலே சம்பாதிக்க வேண்டும். உடல் நலம், மனநலம், பொதுநலம், பணம், இதிலே பணமும் ஒன்று. இந்த நலங்களில் பொருளாதார நலத்தையும் நாம் சம்பாதிக்க வேண்டும். அது எப்படி என்பதை நாம் பார்க்கலாம். பலருக்கு பரம்பரை சொத்துகள் இருக்கும். சிலர் உயர்ந்த குலத்தில் பிறந்திருப்பார்கள். அவர்களுக்கு பரம்பரையாக அவர்களுடைய மூதாதையர்கள் சொத்துக்களை எழுதி வைத்திருப்பார்கள். அவர்கள் பரம்பரை பணக்காரர்களாக இருப்பார்கள். ஆனால் பார்த்தீர்கள் என்றால் அந்த சொத்துக்களை பாதுகாக்கும் திறமை இல்லாமல் வேலைக்காரர்களிடம் அவர்கள் ஏமாந்து போவார்கள். வேலைக்காரர்கள் எல்லாம் கன்னிங்காக அவர்களை நோட்டமிட்டு அவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்க முயற்சி செய்வார்கள். அப்படி அவர்களுக்கு திறமை இருந்தால் அவர்கள் பிழைத்து கொள்வார்கள். இல்லை என்றால் அந்த சொத்துக்களை இழந்து அவர்களும் வேலையாட்களாக மாறிவிடுவார்கள். நல்லா வாழ்ந்த குடும்பம், ஜமீன் குடும்பம், இப்போ பிச்சை எடுக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். சொத்து சம்பாதித்தால் மட்டும் போதாது. சொத்துக்கள், பரம்பரை சொத்துக்கள் இருந்தால் மட்டும் போதாது. அதை கட்டி காக்கும் தகுதியும் திறமையும் நமக்கு வேண்டும். அது எல்லோருக்கும் இருந்து விடாது. அது இல்லாததனால்தான் பல பேர் பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு போய்விடுகிறார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சொத்து சம்பாதிக்க வேண்டும் என்றால் முதலில் மனதளவில் நீங்கள் பணக்காரராக இருக்க வேண்டும். உங்கள் மனதிலேயே அந்த எண்ணம் வர வேண்டும். நாம் ஏழை நிலைக்கு போய்விடக்கூடாது. அடுத்தவரிடம் யாசகம் பெற்று வாழும் நிலைமைக்கு நாம் போய்விடக்கூடாது என்ற ஒரு தற்காப்புணர்ச்சி உங்களுக்கு இருக்க வேண்டும். வீட்டிலே தரித்திர விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் இருக்கக்கூடாது. கெட்ட விஷயங்களை அகற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். சத்தான விஷயங்களை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது தரித்திர லட்சுமி போனால் தான் மகாலட்சுமி உள்ளார வருவா அப்படின்ற மாதிரி தரித்திரங்களை நீங்கள் விரட்டி கொண்டே இருக்க வேண்டும். மகாலட்சுமிக்கு மட்டுமே நீங்கள் உங்கள் வீட்டிலே இடம் கொடுக்க வேண்டும். அது எப்படி என்பது நான் சொல்லியிருக்கின்றேன். மகாலட்சுமி ஸ்தோத்திரங்களை சொல்வது, வீட்டிலே நல்ல பூஜை புரஸ்காரங்கள் செய்வது, வீட்டிலே நல்ல வசீகரமான செயல்களை செய்வது. அதாவது நீங்கள் அதை பற்றி நிறைய படிக்கலாம், நிறைய புத்தகங்கள் வாங்கி படிக்கலாம். வீட்டிலே சில விஷயங்கள் உருவேற்றுவது, அதாவது நாம் பணக்காரராக வேண்டும் என்றால் அந்த விஷயத்துக்கு என்னென்ன பலம் சேர்க்க வேண்டுமோ அதையெல்லாம் சேர்த்து அதனை உருவேற்றுவது போன்ற விஷயங்களே நாம் செய்ய வேண்டும். அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. பொறாமைப்பட்டால் தரித்திரம் மண்டும், வீட்டிலே கெட்ட சக்திகள் வர ஆரம்பிக்கும். நாம் குடிசை வீட்டிலே பிறந்து விட்டோம் என்பதற்காக மாடி வீட்டில் இருப்பவரை பார்த்து நாம் அலையக்கூடாது. அது ஒரு மிக பெரிய குற்றமாகும். அப்படி நாம் செய்தால் அது தரித்திரத்தை கொண்டு வரும். நம்மால் வளரவும் முடியாது. மீண்டும் கீழான நிலைமைக்கு நாம் போய்விட வேண்டியதுதான். சிலர் அப்படித்தான் மாடி வீட்டிலே அவர்கள் ஏதாவது தொழில் செய்வார்கள். அவர்கள் வளர்ந்து கொண்டே போவார்கள். ஆனால் எதிர் வீட்டிலே குடிசையிலே வாழ்வார்கள். அவர்கள் மாடி வீட்டுக்காரர்களை பார்த்து அலைந்து கொண்டே இருப்பார்கள். அந்த சொத்து நமக்கு கிடைக்காதா, அந்த பணம் நமக்கு கிடைக்காதா, அவர்கள் வீட்டிலே இருந்து ஏதாவது நமக்கு ஒரு பொருள் கிடைக்காதா என்று அவர்கள் அலைந்து கொண்டே இருப்பார்கள். அந்த அலைச்சலே என்னாகும், அந்த மாடி வீட்டுக்காரர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இதுதான் பொறாமை பார்வை, ஈவில் ஐ என்று சொல்வார்கள். இதற்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு. நாம் அதை செய்து கொள்ள வேண்டியதுதான். இப்படி கெட்ட எண்ணங்கள் வந்து பாதிக்காமல் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். அந்த கெட்ட எண்ணங்கள் பாதிக்கும் பொழுது அதற்கான பரிகாரங்களை நாம் செய்து கொள்ள வேண்டும். நமக்கும் அந்த கெட்ட எண்ணம் இருக்கக்கூடாது. யாரை பார்த்தும் நாமும் பொறாமைப்படக்கூடாது. யாருடைய சொத்துக்களையும் திருட்டுத்தனமாக நாம் கவரக்கூடாது. அப்படி நாம் செய்தோம் என்றால் அது பல கர்ம வினைகளை ஏற்படுத்தி நம்மை பாதித்து கொண்டே இருக்கும். நாம் நன்மையே செய்ய வேண்டும். நல்ல வழியில் வரும் சொத்தைத்தான் நாம் அனுபவிக்க வேண்டுமே தவிர, கெட்ட வழியில் வரும் சொத்துக்களை நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது நமக்கு வியாதியையும் மன நோய்களையும் பலவிதமான தரித்திரங்களையும் தான் கொண்டு வந்து நமக்கு சேர்க்கும். நல்ல சொத்துக்கள் மட்டுமே நிலைக்கும், கெட்ட வழியில் வரும் சொத்துக்கள் எல்லாம் வந்த வழியிலேயே போய்விடும். அதனால் சொத்து சம்பாதிக்கும் பொழுது நாம் நல்ல வழியிலே சொத்து சம்பாதிக்கின்றோமா, கெட்ட வழியிலே சொத்து சம்பாதிக்கின்றோமா என்பதையெல்லாம் ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பணம் வந்துவிட்டால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நல்ல வழியில் வருகிறதா அந்த பணம், நல்ல முறையில் நமக்கு கிடைக்கிறதா, பெரியவர்கள் நமக்கு உபதேசித்த முறையில் நமக்கு கிடைக்கின்றதா, தர்மத்தின் வழியிலே நமக்கு கிடைக்கின்றதா என்பதையெல்லாம் நாம் ஆராய்ந்து பிறகு அந்த பணத்தை பெற்று அந்த பணத்தை அனுபவிக்க வேண்டும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செய்து வந்து கொண்டே இருந்தால் நமது வீட்டிலே செல்வங்கள் தங்கும், நாம் பணக்கார வாழ்க்கையை வாழ முடியும். அதாவது தகுதியற்றவர்கள் கையிலே பணம் போவதால் தான் என்னாகிறது, அவர்கள் பணத்தை தவறான வழியிலே செலவிடுகிறார்கள். சூதாட்டம், குடி, கொள்ளை, கொலை போன்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். அப்படி தகுதியற்ற ஆட்கள் கையிலே பணம் போகாமல் நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். அது எல்லோருடைய கையிலும் அந்த பவர் இருக்கின்றது. தவறான ஆட்கள் கையிலே பணம் போய்விடாமல் நாம் சமுதாயத்திலே தடுத்து நிறுத்த வேண்டும். அவன் தவறு செய்து பணம் சம்பாதிக்கிறான் என்றால் அதை தக்க அத்தாரிட்டிஸ்கிட்ட நம்ம அவர்களை பிடித்து கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. நமக்கென்ன என்றிருந்தால் அவர்கள் வளர்ந்து கொண்டே போவார்கள், அவர் சமுதாயத்திலே ஒரு கேன்சரை போன்று அவர்கள் ஃபார்ம் ஆகிவிடுவார்கள். நம்மால் அவர்களை பிறகு அழிக்கவே முடியாது, அந்தளவுக்கு அவர்கள் பவர்ஃபுல்லாகி விடுவார்கள். அதாவது வேலிக்காத்தான் முள்ளு சின்ன சின்ன சைஸில் இருக்கும்பொழுதே அதை வேரோடு பிடுங்கி விட வேண்டும், ஆசரை ஊற்றி விட வேண்டும். அதை வளர விட்டால் அது பெரிய காடாகிவிடும், அது பிறகு சமுதாயத்திலே அது ஒரு பாழ் நிலமாகிவிடும். அதே போல செல்வம் சம்பாதிப்பது என்பது மிகவும் சுலபமான வேலைதான். அதாவது தரித்திரத்தை நாம் அகற்றிக்கொண்டே இருந்தால் செல்வம் தானாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். தரித்திரம் என்றால் உங்களுக்கு தெரியும், அது கெட்ட எண்ணங்கள், இதெல்லாம் தீமை என்று பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்களோ அதையெல்லாம் நமது மனையிலிருந்து விரட்டி கொண்டே இருக்க வேண்டும். விரட்டி கொண்டே இருந்தால் நமக்கு செல்வம் தங்கும். நாம் குற்ற வழியிலே நாம் செல்வத்தை சேர்க்கும் பொழுது அந்த செல்வம் தங்காது, வந்த வழியே போய்விடும். நிலையான செல்வம் வேண்டும் என்றால் நாம் அதைத்தான் செய்ய வேண்டும். மற்றபடி வேறு எப்படி செல்வம் சேர்த்தாலும் அது தங்காது, அது காணாமல் தான் போய்விடும் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இது லட்சாதிபதி ஆவது கோடீஸ்வரன், முதலில் ஒரு கௌரவமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையிலேயே நமக்கு தெரியும் நமக்கு வருகின்ற செல்வம் வந்து நிலைக்குமா நிலைக்காதா, வளருமா வளராதா. திடீரென்று கொடுக்கிற தெய்வம் கூரையை பீத்து கொண்டு கொடுக்கும் என்று நாம் சொல்லுவோம். அது நாம் ஒழுங்கான வழியிலே நாம் வாழ்க்கையை நடத்தினால் மனம் கொட்டோ கொட்டோ என்று கொட்டி கொண்டே இருக்கும். எந்த பிஸ்னஸை நீங்கள் செய்தாலும் சரி, அந்த பிஸ்னஸிலே செய்யும் தொழிலே தெய்வம் என்று நீங்கள் இருந்தாலே போதும், தரித்திரங்களை நீங்கள் விலகி கொண்டே இருந்தாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல விஷயங்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்தவன் வளர்றான் அப்படின்றதுக்காக நீங்கள் தப்பான வழிக்கு போகக்கூடாது, அவனுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்கள் அலையக்கூடாது. நீங்களும் வளரலாம், உங்களுக்கும் ஆண்டவன் சம வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார், நீங்களும் வளரலாம், உங்களுக்கும் அந்த வாய்ப்பை கடவுள் கொடுப்பார். அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் அறத்துக்கு எதிராகவோ தர்மத்துக்கு எதிராகவோ நீங்கள் சொத்து சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தால் அந்த சொத்து நிலைக்காது, அது போய்விடும், அது உங்களுக்கு வியாதியை ஏற்படுத்தும். அந்த வியாதி வரும்பொழுது உங்களுக்கு தெரியும் நாம் தவறான வழியிலே இந்த சொத்தை சேர்த்து விட்டோம் என்று. அதற்காக தானமும் தர்மமும் செய்வார்கள். அது அப்படி செய்யாமல் இருப்பதற்கு நீங்கள் ஒழுங்கான வழியிலேயே சொத்துக்களை சேர்த்து கொண்டிருக்கலாம். எனவே பணம் சம்பாதிப்பது என்பது எங்கோ வேலைக்கு போய் உட்கார்ந்து கொண்டு மாத சம்பளம் வாங்கி கொண்டு பெஞ்சை தேய்த்து கொண்டு ஊரை ஏமாற்றிக்கொண்டு நாங்களெல்லாம் வேலைக்கு போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றுவது சொத்து சேர்ப்பது அல்ல, அது ஒரு திருட்டு வேலை என்று தான் நான் சொல்லுவேன். ஒழுங்காக இல்லற வாழ்க்கையை நீங்கள் நடத்தினாலே உங்களுக்கு செல்வங்கள் சேரும். எவனோ ஒருவன் உங்களை வேலைக்கு கூப்பிடுகிறான், உங்களுடைய டைமை அவன் யூஸ் பண்ண விரும்புகிறான் என்றால், நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை முழுவதையும் அவன் சூறையாடி கொள்வான். உங்கள் மனைவி மக்கள் உட்பட எல்லாரையும் அவன் சூறையாடி கொண்டு அவன் வளர்ந்து கொண்டே போவான். உங்களுடைய லாஸிலே அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பல நிறுவனங்கள் அப்படித்தான். சாஃப்ட்வேர் கம்பெனிகள் எல்லாம் நான் நன்றாக படித்து விட்டு உள்ளார போய் உட்காருவோம், அவன் என்ன பண்ணுவான், நமக்கு கம்மியான சம்பளத்தை கொடுத்துட்டு நம்ம மூளையை புற திருடிக்கிட்டு அவன் வந்து உங்கள் பேரை வச்சே பெரியலாயிடும். அந்த மாதிரி சில நிறுவனங்கள்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. மக்களும் போய் அதை மாட்டிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. அந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சால் உங்களுக்கு பழிபாவங்களை தவிர வேறு எதுவும் கிடைக்காது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். செல்வம் என்பது மகாலட்சுமி. மகாலட்சுமிக்கு பிரியமான முறையிலே நடந்து கொண்டால் செல்வங்கள் நிச்சயமாக கிடைக்கும். மகாலட்சுமி தங்க வேண்டும் என்றால் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், மங்களகரமான விஷயங்களை செய்ய வேண்டும். எப்படி என்று உங்களுக்கு தெரியும். மகாலட்சுமி வீட்டில் தங்க வைப்பது எப்படி என்று உங்களுக்கு தெரியும். அப்படி செய்தால் செல்வங்கள் நிலைக்கும். நன்றி, வணக்கம்.